அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு நான் தோமூசி ரகுநாதன் அவர்களுடைய சிறுகதை ஒன்றை வாசிக்க போகிறேன். இந்த சிறுகதையை கேட்டுட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை எனக்கு நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8098570441. இந்த எண்ணுக்கு உங்களது ரிவ்யூவை நீங்கள் கமெண்டாக கொடுக்கலாம். சிறுகதையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிறுகதையின் தலைப்பு நீயும் நானும். அன்புள்ள ரகுநாதா, நமஸ்காரம். ஏதடா ஆசாமி புதிதாக கடிதம் எழுதுகிறானே என்று எண்ணாதே. ஏதோ ஒரு உற்சாகம். உற்சாகமாது புழு குடைவது போல் என் நெஞ்சை உறுத்து கொண்டிருக்கும் அந்த நினைவு, அதன் இன்பம், அதன் வேதனை. உன்னை போல் நான் பெரிய கதாசிரியன் அல்ல, என்னை போல் நீயும் தொழிலாளர் தலைவன் அல்ல. ஆனால் நீ நானானால், அல்லது நான் நீயானால், அப்போது இந்த கடிதத்துக்கே அவசியம் இருக்காது. உன்னுடைய அரசியல் அபிப்பிராயங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அதை பற்றி நான் கவலை கொள்ளவில்லை. உன்னை போல் என்னிடம் கற்பனை வளமோ மொழி சிறப்போ கிடையாது. ஆகவேதான் அன்றிரவில் நடந்த அந்த கோர சம்பவத்தை, மகத்தான சரித்திரத்தை உனக்கு தெரிவித்து என் மன உறுத்தலை தணிக்க விரும்புகிறேன். அந்த இரவை நினைத்து பார்த்தால் சார்லிப்பட்டி கொலை வழக்கு விபரங்களை பத்திரிகைகளில் படித்திருப்பாய். மில் முதலாளிகளின் கைக்கூலி ஒருவன் அங்கு நடந்த கலவரத்தில் மாண்டு போனான். ஆனால் அந்த மரணம் திட்டமிட்டு தொழிற்சங்கம் செய்த சதி. கொலை என்றது வெள்ளை நிர்வாகம். போலீசாரை கேட்க வேண்டுமா? மாட்சிமை தங்கிய வெள்ளைத்தோளின் உத்தரவுப்படி என் மீதும் சங்க ஊழியர்கள் மீதும் வாரண்ட் பிறப்பித்தனர். தொழிலாளர்களின் கட்டுப்பாட்டை காக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் வேண்டி நான் தலைமறைவாய் இருக்க வேண்டுமென்று கட்சி உத்தரவிட்டது. அப்பா, தலைமறைவாக வாழ்வதென்பது அத்தனை சுலபமான காரியமா? ஆனால் அதே சமயம் சர்க்கார் ஆள் தூக்கி அவசர சட்டத்தை கொண்டு வந்தது. உடனே அடக்குமுறை. கட்சி தோழர்கள் ஒரு நாள் திடீரென்று சார்லிப்பட்டியில் தொழிலாளர்களுக்கும் குண்டர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டுவிட்டது, இதுதான் சமயம் என்று போலீசார் தலையிட்டு தொழிலாளரை தாக்கினர். கண்ணீர் புகை, துப்பாக்கி பிரயோகம், 144 ஸ்பெஷல் போலீஸ் முதலிய அஸ்திர பிரயோகங்கள். அன்று மாலை எனக்கு உத்தரவு வந்தது. உடனடியாக சார்லிப்பட்டிக்கு சென்று தொழிலாளரை சந்தித்து நிலைமையை தெரிந்து வேண்டுவன செய்ய வேண்டும் என்று கட்சி உத்தரவிட்டது. சார்லிப்பட்டிக்கும் நான் பதுங்கியிருந்த வளைக்கும் சில மைல் தூரம்தான் இருக்கும். இரவோடு இரவாய் சைக்கிளில் அங்கு சென்று தோழர்களை சந்திக்க வேண்டும். ஊர் நிலைமை ஒருபுறம், ஏற்கனவே வளைக்குள் சிக்காது அஞ்ஞாத வாசம் புரியும் என் நிலைமை ஒருபுறம். அன்றிரவு 8 புறப்பட்டேன். பூசி மெழுகியது போல் வெண்மேகங்கள் நிலவை மறைத்திருந்தன. மெல்லிய பனித்திரை கண்முன்னை தொங்கிக் கொண்டிருந்தது. அழுது வழியும் நிலவொளியில் சைக்கிளை மிதித்து கொண்டு வந்தேன். தலையிலே முண்டாசு, உதட்டில் சிகரெட், எனினும் பற்கள் மோதிக்கொண்டன. சர் சர் என்று மணல் வெளியில் மிதித்து ஒரு மட்டும் ஊர் எல்லையை அடைந்து விட்டேன். சைக்கிளை நிறுத்திவிட்டு மீண்டும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தேன். என்னை அழைத்து செல்ல கொரியர் கையால், அதுதான் கையால், வர காணோம். அப்போது பாலத்தருகில் 2 CIDக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். உடனே சிகரெட்டை தூர எரிந்துவிட்டு அவர்கள் கண்ணிலிருந்து தப்புவதற்கு வழி தெரியாமல் நான் சைக்கிளில் ஏறி ஊரை பார்த்து அழுத்தினேன். இனி நான் கையாலை எதிர்பார்க்க முடியாது. நானாக வளை தேடிக்கொள்ள வேண்டியதுதான். வரும்போது எங்கு இறங்குவது என்பது பற்றியே யோசனை. ஊருக்குள் ஜன நடமாட்டமே இல்லை, விடிந்து விட்டது என்று ஏமாந்த காக்கை கா கா என்று கத்திவிட்டு சென்றது. வருகிற வழியில் ஒரு கடையின் சரப்பலகையிலிருந்த இரண்டு ஸ்பெஷல் போலீஸ் நபர்கள் தமது கற்பழிப்பு பிரபாவத்தை அளந்து கொட்டி கொண்டிருந்தார்கள். தூரத்திலே நைட் ஷிஃப்ட் ஓடும் மில்லின் யந்திர ஓலம், அதையடுத்து பாரா போலீஸின் திசில் கீச்சு சப்தம். ரிலே ரேஸ் மாதிரி எங்கோ ஆரம்பித்த பட்டி நாய்களின் பிளாக்கன ஊளை நான் வந்து கொண்டிருந்த தெருவிலே வந்து முடிந்தது. மேலத்தெரு சீனிவாசன் வீட்டு முன்னால் இறங்கினேன். கதவு மூடியிருந்தது. நான் கதவை தட்டினேன். பதிலில்லை. மிஸ்டர் சீனிவாசன், கதவிடுக்கு வழியாக பார்த்தேன். உள்ளே விளக்கு ஏற்றப்பட்டது. சீனிவாசன் குரல் கொடுத்து கொண்டே கதவை திறந்தார். யாரது?
நான்தான்.
யாரு, நீங்களா? நான் பதில் சொல்லாமல் சைக்கிளை உள்ளே எடுத்து வைத்தேன். சரி, சாப்பாடு ஆச்சா? மாடிக்கு போங்கள். நான் மாடிக்கு சென்றேன். அவரும் உடன் வந்தார். காம்ரேட், நீங்கள் உடனே யூனியன் ஆஃபீஸுக்கு போய் தகவல் சொல்லி கொரியரை இங்கே வர சொல்லணும். சரி, சாப்பாடு எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். சிகரெட்டுக்காக பாக்கெட்டை துளாவினேன். பாக்கெட் காலி. சீனிவாசனை போக சொல்லிவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு ஈசி சேரில் சாய்ந்தேன். கீழே பேச்சு குரல் கேட்டது. இந்தாங்க, உயரே போனது யாரு? கேட்டது அவர் மனைவி. அவர்தான் யூனியன். யாரு அந்த கொலகாரனா? என் நெஞ்சுக்குள் சுளுக்குவது போலிருந்தது. அநேகத்தை கண்டுட்ட, சும்மா இரி என்று அதட்டிவிட்டு சீனிவாசன் புறப்பட்டார். எங்க போறிய? கேள்விக்கு பதில் வரவில்லை. கண்களை இறுக மூடியவாறே சிந்தித்து கொண்டிருந்தேன். கொலைகாரனா? சீனிவாசன் கட்சி அனுதாபி, செயலுள்ள மத்திய தர வகுப்பு ஆசாமி. கட்சியிலே நேரடியாக கலந்து கொள்ளாவிட்டாலும் தம்மாலான உதவிகளை அடக்கத்தில் செய்து தருவார். அவருடைய மனைவி படித்தவள், எனினும் மமதை கொண்டவள். வெள்ளை வேட்டி பண்டாரமாகிய சீனிவாசன் எங்களைப் போல் அட்டுப்பிடித்த நாகரிகமற்ற தொழிலாளர்களிடம் பழகுவது அவளுக்கு பிடிக்கவில்லை. மேலும் சோசியலிசம் என்பது சொத்தை பறிப்பது என்ற பயங்கர எண்ணமும் எங்கள் மீது வெறுப்பை தூண்டியிருந்தது. அவள் என்னை கொலைகாரன் என்றதில் தவறில்லை. அவளா பேசுகிறாள்? அவளுள்ளே குடிகொண்ட மத்திய தர வர்க்கத்தின் போலி கௌரவ பூச்சாண்டி அல்லவோ பேசுகிறது. அவள் கீழே இருந்து என் காதில் விழும்படி ஏதேதோ சாடை பேசினாள். என்னம்மா தான் பிழைக்கிறாங்களோ, பகல் முச்சூடும் ஆந்த மாதிரி பொந்துல கடந்துட்டு ராவுல சுத்துறது, முழிக்கிற முழியப்பாரு, முழிக்கிற முழியப்பாரு, குறவ மாதிரி எல்லாரும் சமம் சமம்ட்டு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா தான் பழகுதானுக. தூ மூதிக. அவளுடைய பேச்சு தங்கு தடையின்றி சென்றது. என்ன பார்வதி, சீனி வீட்டில் இல்லையா என்ற குரல் கேட்டது. பக்கத்து வீட்டு சதாசிவ மாமா குரல்தான் அது. இல்லாம என்ன, இப்பத்தான் திடீரென்று அழைப்பு வந்துட்டுதே. இருவரும் கசமுச என்று ஏதோ பேசிக்கொண்டனர். சதாசிவம் மாடிப்படி ஏறினார். நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன். விளக்கை போட்டேன். அவர் வந்ததும் வராததுமாய் பேச ஆரம்பித்து விட்டார். என்ன சார் இது, கீழே பாருங்க, சீனுவோட சம்சாரம் என்னமில்லாமோ சொல்றா. இந்த ராவேளையில வந்து சீனுவையும் வெளியே போக சொல்லிட்டு நீங்க இங்க இருக்கிறதுன்னா, பார்வதியும் வயசு பொண்ணு. அவருடைய மறைமுகமான குற்றச்சாட்டு என் மண்டையில் ஓங்கி அடிப்பது போல் இருந்தது. ஆம், இந்த சமுதாயம் அப்படிப்பட்டது. வயது வந்த மகளும் அப்பனும் நெருங்கி பழகினாலும் அவதூறு கிளப்புகின்ற முதலாளித்துவ சமூக அமைப்பு. என்னை என்னவென்று நினைத்தீர்கள் என்று எதிர்த்தேன் நான். தெரியும் சார், வீணா எதுக்கு அவங்க வெட்டிச்சனியனை விளக்கி வாங்கணும், நீங்களோ பிடிவாரண்டு பேர் வழி என்று பதிலுக்கு அடித்தார் அவர். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, எனக்கு மேலே பேச ஓடவில்லை. என்னுடைய மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு சௌகரியத்துக்காக சைக்கிளை அங்கேயே விட்டுவிட்டு கால்நடையாக செல்ல எண்ணி படி இறங்கினேன். என் காலில் கிடந்த புது செருப்புகள் சரு சருக்கென்று ஓலமிட்டு பயங்கரம் உண்டாக்கியது. ஆகவே அமைதியுடன் செல்லுவதற்காக அவற்றை கலற்றி கையில் தூக்கி கொண்டு அடுத்த வலையை தேடி சென்றேன். தூரத்தில் எங்கோ பனைமரத்தில் கோட்டான் அவைய குரலில் குளறி சிறகடித்தது. வயற்காட்டு தவளைகளின் கடூரமான முணமுணப்பு, போலீஸ் காவலின் விசில், சப்ஜெயில் மணியோசையின் மங்கிய ஒளி. மணி 10 அடித்தது. அடிமேல் அடி வைத்து மெல்ல நடந்து சென்றேன். ஆனால் எனக்கு பின்னால் 100 அடி தூரத்தில் யாரோ என்னை தொடர்ந்து வருவது போன்ற பிரம்மை. பிரம்மை என்ன? 2-3 தெருக்களை பார்த்தேன். நிலவொளி மேகத்தால் விழுங்கப்பட்ட இருள் வேளையில் பக்கத்து சந்து வழியாக சென்று பல நெளிவு வளைவுகளை கடந்து வேறொரு தெருவுக்கு தப்பி வந்தேன். பின்னால் வந்த ஆள் என்னை தொடர்ந்து வரவில்லை என்பதை தெளிவுபடுத்தி கொண்டேன். இனி தெருக்காட்டில் அலைவது தப்பு என்று உணர்ந்து ராக்கன் வீட்டுக்கு சென்று தங்க எண்ணினேன். ராக்கன் மில் தொழிலாளி, கட்சி உழைப்பாளி. அவனுடைய மனைவி மாரியும் அப்படித்தான். இருவரும் கட்சிக்காக மிகவும் பாடுபட்டிருக்கிறார்கள். மாரி கட்சி நிதிக்காக தன்னிடமிருந்த ஒரே தங்க நகையான மூக்குத்தியையும் தந்து உண்டியல் மூலம் பணமும் பிரித்து தந்தவள். இதற்கு முன் எத்தனையோ தடவை ராக்கன் வீட்டில் எனக்கு வளை தந்து உதவியிருக்கிறார்கள். ராக்கன் வீட்டு கதவு திறந்தே கிடந்தது. முற்றத்தில் நிலவொளியில் மாரி தனது 1.5 வயது ஆண் குழந்தையை மடியில் வைத்து நிலாவை பூச்சி பிடித்து காட்டி விளையாடி கொண்டிருந்தாள். வாய்ப்பேச தெரியாத அந்த பாலகன் வாயிலிருந்து எச்சில் ஒழுக நிலவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். நான் உள்ளே சென்றேன். மாரி நிமிர்ந்து பார்த்து என்னை அடையாளம் கண்டு கொண்டாள். வாருங்க, நீங்க வாரதா கூட செய்தி கிடையாதே என்று கேட்டுவிட்டு பாலகனை பார்த்து, டே ஜீவா, ஐயாவுக்கு லால் சலாம் போடு என்றாள். பையன் சிரித்தான். போடு லால் சலாம் என்று மீண்டும் சொன்னால் அந்த சிறுவன் தனது முஷ்டியை உயர்த்தி லால் சலாம் செய்தான். நானும் பதிலுக்கு செய்தேன். உடனே தெருக்கதவை சாத்தினேன். என்னை தொடர்ந்து வந்த பிராணி இங்கும் மோப்பம் பிடித்து வந்துவிடுமோ என்ற காரணகாரியமற்ற பயபிராந்தி. ராக்கன் எங்கே? எங்கே போயிரும்? யூனியன் ஆஃபீஸுக்கிட்டதான் போயிருக்கும். நான் தலைப்பாகையை அவிழ்த்தேன். சரி, நீங்க சாப்பிட்டாச்சா?
இல்லை.
இருங்க, பழைய சாதம் அவருக்குன்னு இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. ராக்க வந்தா என்ன பண்ண போற?
அது மில்லு விட்டு வந்த உடனேயே ஒரு வாய் சாப்பிட்ருச்சு, இப்ப வர்றச்சையே எங்கனையாவது தின்னுட்டு வந்துடும் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்று கஞ்சியும் சாதமுமாய் கொண்டு வந்து வைத்துவிட்டு வெஞ்சனங்கூட இல்லை என்று பரிதாபப்பட்டாள். பரவாயில்லை, 2 வத்தலும் உப்பும் இருந்தா நல்லது. அவள் கொண்டு வந்தாள். நான் சாப்பிட்டு முடித்தேன். பிறகு நாக்கின் மலமளப்பை போக்க புகை வேண்டியிருந்தது. பாக்கெட்டிலோ சிகரெட் இல்லை. மாரியையும் இதற்காக வெளியில் போகச் சொல்ல மனமில்லை. சரி என்று மாடக்குழியில் தட்டுப்பட்ட பீடி ஒன்றை எடுத்து பற்ற வைத்தேன். மாரி தனது மகன் ஜீவாவை வைத்து விளையாட்டு காட்டி உறங்க பண்ணி கொண்டிருந்தாள். ஜீவா, அது யாருடா கண்ணு என்று கூறி என்னை சுட்டி காட்டினாள். மாமா என்று வாய்த்திருந்து ஒளி எழுப்பியது குழந்தை. சரி உறங்கு என்று அவனை மடியில் போட்டு தட்டி கொடுத்தாள். நான் போய் படுத்துக்கிறேன் என்று கூறி நான் வீட்டினுள் சென்றேன். மாடக்குழியிலே தகர விளக்கு புகைமண்டி எரிந்து கொண்டிருந்தது. ஓலை பைப்பிரை முகட்டில் எலிகள் குறுக்கும் நெடுக்கும் பாய்ந்து சலசலப்பு எழுப்பின. மூளையிலே உள்ள பண்ட பாத்திரங்களிலிருந்து அழுகல் நாற்றம், நீரூற்று சுரக்கும் மண்தரை, எதிரே சுவரில் மூங்கில் பட்டைகளால் கட்டப்பட்டிருந்த ஜன்னல் வழியே பின்புறத்து தென்னந்தோப்பு தெரிந்தது. தென்னை மட்டை வழியாக சல்லடை போல பாயும் நிலவொளி. நான் தலையை தரையில் சாய்த்தவாறே எண்ணினேன், எத்தனை பகட்டு நிறைந்த உலகமடா இது! இங்கு ஏழைகள் துன்பமே துணையாக வாழ்கிறார்கள். ஆனால் இந்த ஏழை மக்களுக்குரிய கருணையும் அன்பும் கடமை உணர்ச்சியும் படித்தவர்கள் பண்புடையவர்களிடம் இல்லையே. இந்த பாமரர்கள் கல்வியறிவற்றவர்கள், கலாச்சாரம் தெரியாதவர்கள், மனிதனாக வாழும் இரண்டு கால் ஜந்துக்கள் என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்லுகிறார்களே, உண்மையில் மனிதத்தன்மையை விட சிறந்த கலாச்சாரமும் நாகரிகமும் வேறு உண்டா? பார்வதியைப் போல ஈவு இரக்கமற்ற பகல்வேசக்காரர்கள். உண்மையில் மனிதத்தன்மையை விட சிறந்த கலாச்சாரமும் நாகரிகமும் வேறு உண்டா? பார்வதியைப் போல மக்களோ ஈவு இரக்கமற்ற பகல்வேசக்காரர்கள். மூட்டைக்கடி பொறுக்க மாட்டாமல் எழுந்து உட்கார்ந்தேன். தெருவில் சருக் சருக்கென்ற பூட் சத்தம் கேட்டது. திடீரென்று ராக்கன் வீட்டு வாசலில் நின்றது. மறுநிமிஷம் கதவும் தட்டப்பட்டது. யார் அங்கே? யாரோ, திற கதவை. எனக்கு விஷயம் புரிய வெகுநேரம் ஆகவில்லை. அகப்பட்டு கொண்டோம், இனி தப்ப வழியுமில்லை, நேரமும் இல்லை என்று எண்ணி மூட்டை முடிச்சுகளை வாரி சுருட்டினேன். விளக்கை ஊதி அணைத்தேன். எதிர்த்தார்போல் ஆளுயரத்தில் இருந்த ஜன்னல் வழியை தப்பி ஓடலாம் என்றால் அதிலுள்ள மூங்கில் பட்டைகளை முறித்திருவதற்கு குறைந்தபட்சம் 5 நிமிஷங்களாவது வேண்டும். அதற்குள் மாறி உள்ளே ஓடி வந்தாள்.
என்னங்க, என்ன பண்றது என்று பரிதவித்தாள். பரவாயில்லை, முடிஞ்சா அவளுங்களை கொஞ்சம் எப்படியாவது தய காட்டிரு, அதுக்குள்ள சரிங்க. அவள் வெளியே ஓடினாள். நான் மூங்கில் பட்டையில் கை வைத்து இழுத்தேன். முற்றத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் கதவிடுக்கு வழியாக கவனித்து கொண்டேன். வெளியே கதவு திறக்கப்பட்டது. திறந்தவுடன் 2 போலீஸ்காரர்கள் உள்ளே வந்தனர். ஒருவன் சட்டைக்கார சார்ஜென்ட், அடுத்தவன் ஸ்பெஷல் போலீஸ். இங்க யார் இருக்கிறது என்று அதிகார தோரணையில் அந்த இரும்பு சட்டி கவிழ்த்திய ஸ்பெஷல் போலீஸ் கேட்டான். மாறி குழைந்து குழைந்து சிரித்து கொண்டே, நான் தானுங்க என்றாள். அவள் இடுப்பில் இருந்த ஜீவா போலீஸ்காரருக்கு லால் சலாம் போட்டான். ஓம் புருஷன், அவரு வெளியில போயிருக்காரு, வாங்க இப்படி உட்காருங்க என்று மார்பை நிமிர்த்தி கொண்டு சாகசம் செய்தாள் மாறி. ஆனால் அவர்கள் அதற்கு மசியவில்லை. நான் முதல் பட்டையை எடுத்து விட்டேன். சீ நாயே, உள்ள ஒரு பைய வந்தான்னு ஆள் சொல்லுது என்று முறைத்தான் சார்ஜென்ட். யாரு ஆளா? ஐயோ, நான் ஒண்டியா தானே இருக்கேன் என்றாள் மாறி. ஓம் பேச்ச யாரு நம்புறது? வீட்டை பார்த்துதான் ஆகணும். நான் 2வது பட்டையை பிடுங்கி விட்டேன். மாறியால் இனி குளைய முடியாது. எதிர்த்து பேசினாள். ஆம்புளை இல்லாத வீட்டில் வந்து அதட்டியது ஏலே என்றாள். சி முண்ட வாயப்பாரு, டேய் 144 உள்ள போய் பார்த்துட்டு வா என்று உத்தரவிட்டான் சார்ஜென்ட். பார்க்க முடியாது என்று கோபாவேசமாக வழிமறித்தாள் மாறி. நான் 3வது பட்டையையும் எடுத்தெறிந்து விட்டேன். அந்த போலீஸ்காரன் அவளை தள்ளிவிட்டு முன்வர எண்ணினான். அவளோ, நீ உள்ள போறத பார்த்து புடுதேன் என்று முண்டி விழுந்து வழிமறித்தாள். நான் 4வது பட்டையை தொட்டு விட்டேன். அதையும் எடுத்து விட்டால் வெளியே தாவிவிட முடியும். மாரியின் வழிமறிப்பு ஓரளவுக்குத்தான் பலித்தது. மறுகணம் நான் பிடிபட்டிருப்பேன். ஆனால் அவள் செய்த காரியம், திடீரென்ற ஒரு சப்தம், கிரீச் என்ற கூக்குரல், ஐயோ என்ற அலறல், அப்பா என்ன கோரம்! மாறி தான் பெற்ற பிள்ளையை தன் கையாலேயே நிலைக்கதவில் மோதி அறைந்தாள். என் கண்கள் சுளுக்குவது போல் இருந்தன. மறுகணம், ஐயோ குழந்தையை கொன்னுட்டானே பாவி கொன்னுட்டானே என்று ஓலமிட்டாள் மாறி.
உடைபெற்ற முட்டையின் கருச்சிதைவு போல அந்த பாலகனின் மண்டை சிதறி கூழும் நுரையுமாய் சிந்தி பரவியிருந்தது. சக்கச்சிவந்த இரத்தம் தரையிலும் சார்ஜென்ட்டின் உடையிலும் நிழையிலும் தெரித்திருந்தது. நான் பட்டையை எடுத்து விட்டேன். தலையை உள்ளே கொடுத்தேன். அதற்குள் முற்றத்தில் அக்கம்பக்கத்து தொழிலாளர்கள் எல்லாம் மாரியின் குரல் கேட்டு ஓடி வந்தனர். அந்த சார்ஜென்ட்டும் போலீஸும் திகைத்து மரமாய் நின்றனர். இம்மாதிரியான தாக்குதலை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. பெற்ற தாயைதான் கொன்றாள் எனினும் பிறன்மேல் குற்றம் சாட்டுகிறாள். உலகம் எதை நம்பும்? நான் ஜன்னன் வழியாக தாவி குதித்து தென்னந்தோப்பு வழியாக தப்பித்து ஓடி இன்னொரு வலையை நாடி ஓடினேன். போகும்போதே நினைத்தேன், அப்பா, மாரியின் தியாகம் எவ்வளவு மகத்தானது! அதைவிட அந்த பாலகன் ஜீவா, அந்த நள்ளிரவில் எங்கள் செங்கொடி மேலும் சிவப்பேறியது. அந்த பச்சை பசும் பாலகனின் தியாகத்துக்கு எங்கள் கட்சி முழுதுமே தலைவணங்க வேண்டும். எப்படி இருக்கிறது பார்த்தாயா? அட பாவிகளா, ஒரு மனிதன் ஆபத்திலிருந்து தப்புவதற்காக ஒரு தாய் தன் மகனையே கொல்வாளா? இது எங்கேயும் நடக்கக்கூடியதா என்று நினைக்கலாம். ஆம், கற்பனையை விட அதிசயமாகத்தான் இருக்கிறது உண்மை. ரகுநாதா, என்ன இருந்தாலும் நீ ஒரு கதாசிரியன். ஆனால் இன்றைய கதாசிரியர்களான நீயும் உன் சகாக்களுமோ, நீங்கள் இன்றும் எதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? தான் பெற்றெடுத்த குழந்தையின் பசிமுகத்தை காண பொறுக்காத தாய் அந்த குழந்தையை நல்லதங்காளைப் போல் கிணற்றில் தள்ளி கொலை புரியும் அவள நிலையை உருக்கமாக சித்தரிக்கிறீர்கள். வாழ்வு போராட்டத்தில் வழிவகை தெரியாது, இருளில் கிடந்து மாண்டு மடியும் அப்பாவி மக்களின் துன்பங்களை வருணிக்கும் அழுகினி சித்தர்களாக வேஷம் போடுகிறீர்கள். ஆனால் இன்றைய உலகம் அதுவல்ல. உங்கள் அனுதாபத்துக்குரிய அந்த மக்கள் உங்களைப் போல் இன்று ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கவில்லை. நமது பெண்கள் மகோன்னதமாக வளர்ந்து விட்டார்கள். தான் பெற்றெடுத்த பிள்ளையை நேசிப்பது போல் உலக மக்கள் அனைவரையும் நேசிக்கும் தாய்மார்கள் தோன்றிவிட்டார்கள். 5000 தொழிலாளிகளின் நலனுக்காக, தங்கள் வர்க்கத்தின் நலனுக்காக, வெற்றிக்காக தம்மையும் தம் குழந்தைகளையும் வழியிடும் வீர தாய்மார்கள் தோன்றிவிட்டார்கள். அவள் மாறி செய்தது கொலைதான். ஆனால் அடுத்த தடவை அவளை நான் சந்தித்த போது அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? என்னங்க, இந்த புள்ள செத்தா இன்னும் ஒரு வருஷத்துல இன்னொரு புள்ள பெத்துடுவேன், ஆனா நம்ம சங்க செத்தா என்று கம்மி இழைத்த குரலில் கூறியவாறே கண்ணீர் பெருக்கினாள் மாறி. ஆம், புரட்சி பாதையிலே வீர நடை போட்டு செல்லும் புதுமை பெண். அந்த பாலகனின் ஒவ்வொரு இரத்தத்திலிருந்தும் மகிராவணனைப் போல் 1000 வீரர்கள் தோன்றுவார்கள். எங்கள் கருத்துக்களே உனக்கு வெறும் இரத்த வெறியாக படலாம். கதாசிரியர்களான நீங்கள் கம்பன் அன்றே பொது உடைமை கனவு கண்டுவிட்டான் என்பீர்கள். எல்லோரும் நின்னாட்டு மன்னர் என்று வெறுமனை பஜனை பாடுவீர்கள். ஆனால் அந்த கனவை பிரத்யட்ச உண்மையாக்கும் போராட்டத்தில் ஒரு துரும்பை கூட எடுத்து போட முன்வர மாட்டீர்கள். சமூகம் தானாகவே மாறும் என்று சொல்லும் வர்க்க போராட்டத்தின் வைரியான கிரன்ஸ்கிய சமரசவாதி அல்ல நான். சமூகம் தானாகவே மாறும் என்று சொல்லும் வர்க்க போராட்டத்தின் வைரியான கிரன்ஸ்கிய சமரசவாதி அல்ல நான். சமூகத்தை நாமேதான் மாற்றியமைக்க வேண்டும், மாற்றியமைக்க முடியும் என்று நம்புகிற முற்போக்குவாதி நான். நித்தம் நித்தம் செத்து கொண்டிருக்கும் சாவு போராட்டத்தில் வெற்றி பெறுவதை விட வாழ வேண்டும் என்ற உரிமை போராட்டத்தில் செத்து முடிந்தாலும் அதுவே வெற்றி. உண்மையைத்தான் மாரியும் அவளது வர்க்கமும் தங்கள் தியாகத்தின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த கருத்துக்களை எல்லாம் நீ எவ்விதம் ஏற்றுக்கொள்ளப் போகிறாயோ? எங்கள் வாழ்க்கையில் இதுபோல ஏடும் நாடும் அறியாத எண்ணற்ற தியாக சரித்திரங்கள் அவற்றை அறிந்து கொண்டால்? சொன்னதையே நான் சொல்கிறேன், நான் கலைஞன் அல்ல, நான் நீயாக முடியாது, ஆனால் நீ நானாக முடியும். ஆகவே வாழ்வின் குரூர வசீகரங்களை காண என்னிடம் வருகிறாயா? வா வா, உன்னை மட்டுமல்ல உங்கள் குலத்தையே அழைக்கிறேன். அன்புள்ள 1947. சிறுகதை முடிந்தது. 1947 தோமூசி அவர்கள் எழுதிய சிறுகதையைத்தான் தற்பொழுது வாசித்தேன். சிறுகதையின் தலைப்பு நீயும் நானும். வெகு சிறப்பான ஒரு சிறுகதை. இந்த சிறுகதையை படிச்சுட்டு நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக நீங்கள் ரிவ்யூ கொடுக்கலாம். நன்றி.